அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி காவேரி மருத்துவமனையின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் ஜி சுரேந்தர்குமார் அவர்கள் புற்றுநோய் வகைகளும் அதன் அறிகுறிகளும் குறித்து பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்க சார்.
நான் டாக்டர் சுரேந்தர்குமார், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல் தென்னூர் திருச்சியில வேலை பார்க்கறேன். நான் இங்க வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்க்கறேன்.
ஐயா, இப்ப புற்றுநோய் அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
புற்றுநோய் என்பது ஒரு விதமான நோய், கேன்சர் டிசீஸ்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, ஜென்ரலா வந்து ஒரு உறுப்புல வந்து ஒரு அணுக்கள் வந்து நார்மலா ஒரு 500 times or 1000 times தான் வந்து மல்டிப்ளை ஆகும், அதை பெருக்கம் சொல்லுவாங்க. பட் ஒரு டிஎன்ஏல ஏற்படக்கூடிய மாற்றம்னால இந்த பெருக்கம் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து 1000 தாண்டி லட்சக்கணக்கில் போகும்போது இந்த நார்மல் செல்ஸ் வந்து கேன்சர் செல்லாம் மாறுது. இந்த கேன்சர் செல்ஸ்க்கு என்ன தன்மை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது பக்கத்துல இருக்கிற உறுப்புக்கும் பரவும், அது இல்லாம வேற உறுப்புக்கும் பரவக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ இந்த கேன்சர் செல்ஸ் அதிகமாக உடம்புக்கு போற சத்து எல்லாம் இந்த கேன்சர் செல்ஸ் இருக்கு.
சார், இப்ப மனிதனுடைய உடல்ல புற்றுநோய் ஏற்படுவதற்கான என்னென்ன காரணங்கள் இருக்குது, குறிப்பா மனிதனுடைய உடல்ல புற்றுநோய் ஏற்பட்டுருச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் தென்படும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
இந்த புற்றுநோய்க்கு ஜென்ரலா நிறைய காரணங்கள் இருக்குங்க. முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் தான் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஓவர் வெயிட்டா இருக்கிறது, ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங், அப்புறம் ட்ரிங்கிங், இந்த மாதிரி இந்த மதுப்பழக்கம், அதெல்லாம் ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. இதுல 5-10% தான் இந்த மரபு வழியா வரக்கூடிய கேன்சரா இருக்கும். இதுதான் வந்து ஜெனட்டிக் காஸ்ன்னு சொல்லுவாங்க. மற்ற எல்லாமே நம்ம லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ்னாலதான். லெஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஓவரா வந்து இந்த ஸ்மோக்டு ப்ராசஸ்டு மீட்னு சொல்லுவாங்க, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, அந்த மாதிரி ஹேபிட்ஸ்னால நம்மளோட உடலோட வெயிட் வந்து ஜாஸ்தி ஆகுது. இதுவே ஒரு முக்கியமான காரணம். அது லெஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்டர் ஃபார் ரீசன். இது வந்து லைஃப் ஸ்டைல் ஹேபிட்னு சொல்லுவாங்க. இந்த புகையிலை வந்து ஒரு முக்கியமான காரணம் ஃபார் ஓரல் கேன்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே ஸ்மோக்கிங் வந்து லங் கேன்சருக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து பெண்களுக்கு மார்பக புற்று நோய்க்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இது மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷனும் ஒரு காரணம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, இது பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய்க்கு 90% காரணமாக இருக்கு. ஸோ ஜெனட்டிக் காஸ் வந்து 5-10% தான், ஆனால் நம்மளோட லைஃப் ஸ்டைல் அண்ட் அதர் காசஸ் தான் வந்து 90% கேன்சருக்கு காரணமாக இருக்கு. இதோட அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு உறுப்புலையும் அது ஒரு அறிகுறியை உண்டாகும். எக்ஸாம்பிள் வந்து வாய் புற்றுநோய்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு தீராத, ஒரு 2 வாரத்துக்கு மேலே தீராத ஒரு புண்ணு இருந்ததுன்னா அது ஒரு புற்றுநோய் புண்ணா இருக்க வாய்ப்பு இருக்கு. கழுத்துல நெறிக்கட்டி இருக்கு அப்படின்னா அது ஒரு வாயிலிருந்து புற்றுநோய் வந்து நெறிக்கட்டி கழுத்துக்கு போறது போயிருந்து அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் ஆகலாம். மார்பக புற்றுநோய்னா அதுக்கேற்ற மாதிரி மார்பகத்துல ஏற்படக்கூடிய கட்டி, அதுலேருந்து பரவ மக்களுக்கு பரவக்கூடிய அந்த நெறிக்கட்டிய சிம்டம்ஸ் வரட்டும். அதே மாதிரி காம்புலேருந்து ரத்தமோ இல்லாட்டி நீர் மாதிரி வரக்கூடிய சிம்டம்ஸ் வரும். ஸோ ஒரு ஒரு உறுப்புக்கும் ஒரு ஒரு சிம்டம்ஸ் இருக்கு. இதே வந்து மலக்குடல்ல ஒரு கேன்சர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து மோஷன் போகும்போது, வெளி போகும்போது ரத்தத்தோடு சேர்ந்து கலந்து போகும், இந்த மாதிரி வலியோட ரத்தத்தோடு சேர்ந்து கலந்து போகும், இந்த மாதிரி ஒரு ஒரு சிம்டம்ஸ் இருக்கு. இதே லிவர் கேன்சர்ஸ்னா மஞ்சக்காமாலை, சோர்வு, அப்புறம் வந்து நீர், வயிற்றுல நீர் சேர்றது, இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும்.
சார், இப்ப இந்த புற்றுநோய் அப்படின்னு சொல்றப்ப, இந்த புற்றுநோயில என்னென்ன வகைகள் இருக்கு, என்னென்ன பிரிவுகள் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
ஜென்ரலா ஒரு புற்றுநோய்னு எடுத்தோம்னா பிளட் கேன்சர்னு ஒன்று பிரிப்பாங்க, இன்னொன்று சாலிட் கேன்சர்னு சொல்லுவாங்க. சாலிட் கேன்சர்ன்றது நம்ம உடம்புல ஒரு ஒரு உறுப்புல வரக்கூடிய கேன்சர்னு சொல்லுவாங்க. பிளட் கேன்சர் முற்றிலுமா அது வந்து கீமோதெரப்பி அந்த மாதிரி வைத்தியமாகும். இந்த சாலிட் கேன்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சர்ஜரி, ரேடியேஷன், கீமோதெரப்பி வைத்தியமா இருக்கும். இந்த சாலிட் கேன்சர்ஸ்க்குமே வந்து வகைகள் உண்டு. அதுல வந்து ஜென்ரலா இந்த ஸ்குவாமஸ் செல்னு சொல்லுவாங்க, அடிமோ காசினோமான்னு சொல்லுவாங்க. ஸ்குவாமஸ் செல் காசினோமான்னு பாத்தீங்கன்னா வாய், அப்புறம் வந்து உணவு குழாய், அதுல எல்லாம் வரக்கூடிய கேன்சர் வந்து ஸ்குவாமஸ் செல் காசினோமான்னு சொல்லுவாங்க. அதுவே வயிற்றுல வரக்கூடிய கேன்சரு, பெருங்குடல், சிறுகுடல்ல வரக்கூடிய கேன்சரை வந்து அடினோ காசினோமா தான் காமன். ஸோ இந்த மாதிரி கேன்சரை வந்து அதை டைப்ஸை வச்சு பிரிப்பாங்க. இன்னொன்று வந்து அதோட வீரியத்தன்மை வச்சு பிரிப்பாங்க. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 ஒரு கேன்சர் இருக்கும். கிரேட் 1ன்றது ரொம்ப சாதாரண கேன்சர் அதோட வீரியத்தன்மை கம்மியா இருக்கும். ஸோ அதோட பரவுற தன்மை ஒரு உறுப்புல இருந்து வேற ஒரு உறுப்புக்கு பரவுற தன்மை கம்மியா இருக்கும், நெறிக்கட்டிக்கு போற தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதே கிரேட் டூன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு கிரேட் ஒன்னை விட ஜாஸ்தியா இருக்கும். ஸோ கிரேட் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா அதை விட ஜாஸ்தியா இருக்கும். அது சின்ன கட்டியா இருக்கும் போதே அது நெறிக்கட்டிக்கு பரவக்கூடிய தன்மை ஜாஸ்தியா இருக்கும். அந்த ஃபார்மான உறுப்புல இருந்து வேற உறுப்புக்கு போகக்கூடிய தன்மை இன்னும் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த கிரேட் த்ரீ கேன்சர் ரொம்ப வந்து வீரியத்தன்மை ஜாஸ்தின்னு சொல்லுவோம். இது வந்து கேன்சர் பெரும்பாலும் சொல்றது. பிளஸ் கேன்சர் ஒரு உறுப்புலேயே இருக்கும் போது அது வந்து அந்த உறுப்புல இருக்கிறது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீன்னு சொல்லுவாங்க. இதே அந்த உறுப்பை தாண்டி வேற உறுப்புக்கு போயிடுச்சு அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து ஒரு மார்பக புற்றுநோய் வந்து நுரையீரல் பிறகு இருந்தாலோ இல்லாட்டி கல்லீரல் பிறகு இருந்தாலும் அது ஸ்டேஜ் ஃபோர்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜ் ஃபோர்ன்றது மெட்டாஸ்டாட்டிக் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க.
சார், இப்ப இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது ஒரு பரம்பரைய வரக்கூடிய ஒரு நோயா? பெற்றோர்களுக்கு அப்பாவுக்கோ அல்லது அம்மாவுக்கோ இந்த புற்றுநோய் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல குழந்தைகளுக்கும் இந்த புற்றுநோய் அல்லது இதனுடைய பாதிப்புகள் பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்?
கண்டிப்பா இது வந்து ஒரு குடும்ப நோய் அல்லது பரம்பரை நோய் அப்படின்னு சொல்றது ஒரு 5-10% தான். ஸோ ஒரு பேஷண்ட் ஒரு குடும்பத்துல ஒருத்தங்களுக்கு கேன்சர் வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா பெற்றோர்லேருந்து தான் வந்திருக்குன்னு அவசியம் கிடையாது. 90% அதாவது 90% அந்த கேன்சர்ன்றது ஸ்பொராடிக்னு சொல்லுவாங்க. அதாவது அவரோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டு அவருக்கு ஏற்பட்டக்கூடிய டிஎன்ஏ டேமேஜ்னால தான் அந்த கேன்சர் வந்துருக்கான். கண்டிப்பா வந்து ஒரு பெற்றோருக்கு ஒருத்தங்க இருந்ததுன்னா அது குழந்தைங்களுக்கு வர வாய்ப்புகள் இருந்தாலும் அதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. அந்த குழந்தையோ அந்த கூட பிறந்தவங்களுக்கு வந்து அதிக கவனிக்க வேண்டும், அதிக மீன்ஸ் ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க ஆவரேஜ் ரிஸ்கை விட கொஞ்சம் ஹை ரிஸ்க் இருக்காங்க. பட் ஸ்டில் வந்து கண்டிப்பா வந்து அப்பாவுக்கு இருந்தாதான் பையனுக்கு வரணும், இல்லாட்டி பையனுக்கு இருக்கு அவங்களுக்கு பிறக்கிற பையன் பொண்ணுக்கு வரும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் ஆர் ஸ்பொராடிக் கேன்சர்ஸ் தான். இந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்ன்றது 5-10% தான். இது கண்டிப்பா தொற்றுநோய் கிடையாது. அம்மா வந்து கண்டிப்பா தொட்டாலே குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் கிடையாது. பட் 5-10% ஜெனட்டிக் காரணம் இருக்கு. ஃபேமிலியில யாருக்காச்சும் ஒருத்தங்க இருந்துச்சுன்னா அவங்க கூட பிறந்தவங்களுக்கும் சரி அவங்களுக்கு பிறந்தவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏர்லியரா ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா ஏர்லியரா டாக்டர்ஸ் கிட்ட போய் பாருங்க.
சார், இப்ப இந்த புற்றுநோய் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அல்லது வர்றதுக்கு முன்னாடி இந்த புற்றுநோய் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டறியக்கூடிய மருத்துவ பரிசோதனை முறைகள் இப்ப எதுவும் நடைமுறையில இருக்கா சார்?
கண்டிப்பா இருக்குங்க. இதுக்கு பேர் தான் வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸ்கிரீனிங் டெஸ்ட்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பேஷண்ட்ஸ்க்கு பண்றது இல்லை, நார்மலா இருக்கிற ஒரு பீப்புளுக்கு பண்றது தான் ஸ்கிரீனிங் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லாதவங்களுக்கு பண்ணக்கூடிய டெஸ்ட் தான் ஸ்கிரீனிங் டெஸ்ட். எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து மார்பக ஸ்கேன் சொல்லுவாங்க, மார்மோகிராம்னு சொல்லுவாங்க. அது 40 வயசுல எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லாத பெண்களுக்கு பண்றது. இதன் மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா அது ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ் ஏர்லி டிசீஸே கண்டுபிடிப்போம். எக்ஸாம்பிள் வந்து அது கட்டியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, கட்டிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டேஜ் அதாவது மைக்ரோ கால்சிபிகேஷன் சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஜே இதை கண்டுபிடிக்கும். ஸோ இது பேர் தான் ஸ்கிரீனிங் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் இது வந்து மார்பகத்துக்கு பண்றதுக்கு மேமோகிராம் சொல்லுவாங்க. அதே மாதிரி கருப்பை வாய் புற்றுநோய் அதுக்கு வந்து பண்ணக்கூடிய ஸ்கிரீனிங் டெஸ்ட் தான் பேப்ஸ்மியர் ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது ஜென்ரலாக வந்து 21-26 பெண்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட். இதே மாதிரி கொலனோஸ்கோபி பெருங்குடலில் வரக்கூடிய கேன்சரை எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லாமல் இருக்கும் போதே ஒரு 45 ஆணோ பெண்ணோ வந்து கொலனோஸ்கோப்பியோ இல்லாட்டி சிக்மடோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. இதன் மூலமா பண்றது மூலமா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜை கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஒரு ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட கேன்சருக்கு நம்ம பண்ணலாம். இது இல்லாம நம்ம வந்து இந்த அல்ட்ராசவுண்ட், அப்டமன், சிடி ஸ்கேன், எம்ஆர்எஸ் இந்த டெஸ்ட் எல்லாமே உண்டு. இது எல்லாமே வந்து ஹை ரிஸ்க் பேஷன்ஸ், அதாவது ஜெனட்டிக்கா ஒரு குடும்பத்துல வந்து பிஆர்சி ஜெனட்டிக்கா அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது, ஒரு 3-4 பேருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு, அவங்களுக்கு ஜெனட்டிக் டெஸ்ட்டும் பாசிட்டிவ் இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் அர்லியரா, அதாவது இப்போ 40 பெண்களுக்கு பண்றோம்னா அவங்களுக்கு ஒரு 30 ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இதே வந்து கொலனோஸ்கோபி வந்து பெருங்குடலுக்கு 50-45 பண்றோம், இவங்களுக்கு 40 பண்ணிடுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் மூலமா நம்ம சிம்டம்ஸ் வரத்துக்கு முன்னாடியே நம்ம அர்லியரா கண்டுபிடிச்சு ரொம்ப சீக்கிரமா வைத்தியத்தை ஸ்டார்ட் பண்ணலாம்.
சார், இப்ப மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது குறித்து இன்னைக்கு பரவலா உங்களை போன்ற நிறைய மருத்துவர்கள் நிறைய பத்திரிகைகளை செய்திகளில் மார்பக புற்றுநோய் அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். மார்பக புற்றுநோய் அப்படின்னா என்ன, அது எப்படி பரவுது, அதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார்.
ஜென்ரலா மார்பக புற்றுநோய் தாங்க உலகத்திலும் சரி நம்ம இந்திய அளவிலும் சரி அதிகபட்சமா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ணி எடுத்தாலே நமக்கு அதிக முதல் கேன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் தான். இது பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் கேன்சர், பெண்கள் ஆண்கள் ரெண்டுக்கும் சேர்த்தாலுமே வந்து இந்திய அளவிலும் சரி உலக அளவிலையும் காமனஸ்ட் கேன்சர் வந்து பிரஸ்ட் கேன்சர் தான் சொல்லுவாங்க. இது ஜென்ரலா அறிகுறின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ்ட்ல வந்து ஒரு சின்ன கட்டியா இருக்கும், அது வளர்ந்துகிட்டே வர கட்டியா இருக்கும், அது வந்து நிப்பிள் அந்த காம்புல இருந்து ஒரு ரத்தம் வரக்கூடிய ஒரு கட்டியா இருக்கலாம், இல்லாட்டி அந்த அந்த கட்டிக்கு மேலேயே இருக்கிற அந்த ஸ்கின் சொல்லுவாங்க அதுல வந்து ஒரு ஒரு புண்ணோ இல்லாட்டி அதுல வந்து ஒரு வீக்கமோ இல்லாட்டி ஒரு அதுல வந்து நீர் சேர்ந்த மாதிரி ஒரு தன்மையோ இருக்கும். இதுதான் ஜென்ரலா அதோட சிம்டம்ஸ் இருக்கும். அந்த கட்டியானது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா சிறு சிறுதா கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும். வளர்ந்த உடனே அந்த சைட்ல இருக்கிற அக்கில்ல வந்து நெறிக்கட்டிக்கு முதல்ல பரவ ஆரம்பிக்கும். இதுதான் வந்து ஸ்டேஜ் வைஸா பரவும். இந்த முதல்ல மார்பகத்துல ஒரு கட்டி காமாவும் அதுல இருந்து கொஞ்சம் பெருசா நம்ம அந்த ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கல, எந்த ஒரு வைத்தியமே எடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அது ஆக்சில்லா அப்படின்னு சொல்லுவாங்க, அது அந்த அக்கில்ல இருக்கிற நெறிக்கட்டுக்கு பரவும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம கண்டிப்பா கண்டறியணும். இதையும் விட்டுட்டாதான் அது வந்து நுரையீரல் இல்லாட்டி கல்லீரலுக்கோ இல்லை எலும்புகளுக்கோ போக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை வந்து ஜென்ரலா மார்பிளை கட்டி ஏதாச்சும் தென்பட்டுச்சு அப்படின்னா நம்ம உடனே மேமோகிராமு அதுக்கப்புறம் வந்து ஒரு பயாப்சி பண்ணி அது கேன்சர் கட்டியா இல்லையான்றது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சாகும். கண்டிப்பா மார்பகத்துல வர எல்லா கட்டியும் வந்து கேன்சர் கட்டின்னு சொல்ல வரல, பட் கண்டிப்பா ஒரு 40-45 வயசுக்கு மேல இருக்கிற எந்த பெண்களும் ஒரு கட்டி மார்பகத்துல இருக்குன்னா அது கேன்சர் கட்டியா இல்லையான்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேமோகிராம் கண்டிப்பா பண்ணுவோம். இது பயாப்சி மூலமா இது கேன்சரா இல்லையான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஜென்ரலா இது வந்து அதிகபட்சம் கேன்சர் இதுதான் காமனஸ்ட் கேன்சர். பெண்களுக்கு 45 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள காமனா வருது. பட் இப்போ லைஃப் ஸ்டைல் மாற்றத்தினால ஈவன் ஒரு 35 வயசு பெண்களுக்கும் கேன்சர் வர ஆரம்பிக்குது. இதுக்கு பெரும்பாலும் வந்து இந்த ஜெனடிக் கேன்சர் ஜெனடிக் காஸ் இருந்தாலும் லைஃப் ஸ்டைல் தான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இவங்களோட ப்ராசஸ் மீன்ஸ் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஹேபிட்ஸ், ஒபிசிட்டி, அதுக்கப்புறம் ஹார்மோனல் ஃபேக்டர்ஸும் வந்து பட் இந்த லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் தான் ஒரு முக்கியமான காரணம்.
அதே போல சார் இப்ப இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கறது குறித்து நிறைய விழிப்புணர்வு தகவல்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்குது. நிறைய அரசு மருத்துவமனைகளும் இதை பற்றின ஒரு கருத்துக்களை வலியுறுத்திட்டே இருக்காங்க. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னா என்ன, அது எப்படி பரவுது, அதற்கு என்னென்ன காரணங்கள், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார்.
அதாவது கருப்பை வாய் புற்றுநோய் அப்படின்றது சர்விக்கல் கேன்சர் சொல்லுவாங்க. இது பெண்களுக்கு ரெண்டாவது காமனஸ்ட் கேன்சர் சொல்லுவாங்க. இந்திய அளவுல பாத்தீங்கன்னாலும் இது வந்து பிரஸ்ட் கேன்சருக்கு நெக்ஸ்ட் வந்து 3வது காமனஸ்ட் கேன்சரா இருக்கு. இதுல என்ன சிம்டம்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதவிடாயப்போ வந்து அதிகமா ரத்தப்போக்கு வரும். மாதவிடாய் இல்லாத நேரத்தில் வந்து இந்த வெள்ளப்படுதல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த உடல் உறவு அப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸா இருக்கும். ஜென்ரலா ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா 45-60 வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் பாதிக்கப்படுவாங்க. இதுக்கு முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, HPV வைரஸ். இதுதான் வந்து 80-90% இந்த கருப்பை வாய் புற்றுநோய்க்கு காரணம். இந்த இன்ஃபெக்ஷன் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன். இது வந்து கிரானிக்கா அந்த சர்விக்ஸ் இருந்துட்டே இருக்கும், அந்த கருப்பை வாயிலே வந்துட்டு இருக்கும். அது ஒரு ஸ்டேஜ்ல வந்து அது ஒரு ஒரு மாற்றமா மாறும். சிம் 1, சிம் 2, சிம் 3 மாறி அதுக்கப்புறம் கேன்சரா மாறுது. இந்த கேன்சர் எங்க பரவும் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற நெறிக்கட்டிகளுக்கு பரவும். இதையும் வந்து ஸ்டேஜ் 1, 2, 3, 4 சொல்லுவாங்க. பெரும்பாலும் நம்ம இந்திய அளவுல நம்ம வந்து ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல தான் கண்டறிகிறோம். ஏன்னா இதுல இன்னுமே வந்து ஒரு ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நம்ம பண்றது இல்லை, பேஷண்ட்டும் பண்ணிக்கிறது இல்லை. இது பெரும்பாலும் வந்து HPV வைரஸால தான் காஸ் பண்ணுது. ஸோ இந்த வைரஸை நம்ம கண்ட்ரோல் பண்றது மூலமா இந்த கேன்சர் சர்விக்கல் கேன்சரை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதுக்கு வழிகள் பாத்தீங்கன்னா இந்த 13 வயசு பெண்களும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த HPV வேக்சினேஷன் கொடுக்கறது மூலமா அது ஒரு 3 டோஸ் 2 டோஸ் இருக்கு. அது பண்றது மூலமா இந்த HPV வைரல் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணும். அதன் மூலமா இந்த சர்விக்கல் கேன்சரை நம்ம குணப்படுத்திடலாம், வராம தடுத்துடலாம்.
அதே போல சார் வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்றாங்க, வாய் புற்றுநோய் அப்படின்னா என்ன, ஏற்படுது, அதற்கான காரணங்கள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
வாய் புற்றுநோய்ன்றது ஜென்ரலா வந்து நம்ம வந்து லிப்ஸு, இந்த நாக்குல வரக்கூடியது, ஈர்கள் வரக்கூடியது, அப்புறம் வந்து இந்த பக்கல் மியூக்கஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து வரக்கூடிய புற்றுநோய் தான் காரணம். பார்த்தீங்கன்னா டொபாக்கோ தான் மெயின் காரணம், அதாவது இந்த புகையிலை பழக்கம் தான் முக்கியமான காரணம். அதுல இந்த வெத்தலை பார்க்க கூட அது ஒரு காரணமா இருக்கிறது. இது வந்து இந்திய அளவில் கண்டிப்பா இதுவும் ஒரு காமனஸ்ட் கேன்சர் தான், செகண்ட் காமனஸ்ட் கேன்சர். ஆண்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படுறாங்க, 50-60 வயசு ஆண்கள். முக்கியமா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த டொபாக்கோன்றது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இது ஜென்ரலா முன்னாடி சொன்ன மாதிரியே தான், எந்த ஒரு புண்ணுமே வந்து 6-2 வாரத்துக்கு மேல நாக்கிலேயோ இல்லது லெச்சிலேயோ இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நம்ம பயாப்சி பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி புண்ணு கேன்சர் புண்ணா இருக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த கேன்சர் வாயில வர கேன்சர் அதிகபட்சம் கழுத்துக்கு நெறிக்கட்டிகளுக்கு பரவும். வெறும் வந்து வாய்க்குள்ளே இருக்கிற கேன்சர் வந்து ஸ்டேஜ் 1 சொல்லிடுவாங்க, அந்த ஸ்டேஜ் 1 வந்து நெறிக்கட்டிக்கு பரவுச்சுன்னா அது ஸ்டேஜ் 3 மாறுது. இந்த நோய்க்கும் வந்து லங்குக்கு பரவ வாய்ப்புகள் உண்டு. பட் நம்ம வந்து பெரும்பாலும் இந்த 2 வாரத்துக்கு மேல இருக்கிற புண்ணை வந்து பயாப்சி பண்ணி அதை ப்ரூவ் பண்ணி கேன்சர் இல்லைன்றது தான் நம்ம கேன்சரா இல்லையான்றது கண்டறியணும். இவங்களுக்கு சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெயின் இருக்கும், சாப்பிடும் போது வலி இருக்கும், அந்த புண்ணுலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும், ப்ளஸ் வாய் திறக்கிறதோட அளவு வந்து நால்பட கம்மியாயிட்டே வரும். ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான சிம்டம்ஸாக இருக்கு. பெரும்பாலும் ஆண்கள் தான் அஃபெக்ட் ஆகிறாங்க. இதுக்கு காரணமும் டொபாக்கோ தான்.
அதே போல இந்த கல்லீரல் புற்றுநோய் அப்படின்னு சொல்றாங்க, கல்லீரல் புற்றுநோய் அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார்.
கல்லீரல் புற்றுநோய் வந்து ரொம்ப காமன் கிடையாதுங்க, அதாவது ஜென்ரலா ஆண்கள் தான் இதுலயும் அதிகமா அஃபெக்ட் ஆகுங்க. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா குடிப்பழக்கம் ஒரு முக்கியமான காரணம். இதை தவிர்த்து இந்த வைரல் இன்ஃபெக்ஷனும் ஒரு காரணம், ஹெப்பாட்டிடிஸ் பி, ஹெப்பாட்டிடிஸ் சி வைரஸ்னு சொல்லுவாங்க. இந்த 2 வைரஸும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. குடிப்பழக்கம், தொடர்ந்து குடிப்பழக்கம், ரொம்ப நாள ஒரு கட்டுப்பாடே இல்லாத குடிப்பழக்கம் இருக்கிறதுனால இந்த லிவர் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு அதுக்குள்ள ஏற்படக்கூடிய கேன்சர் தான் இந்த கல்லீரல் கேன்சர்னு சொல்லுவாங்க. இதோட சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமலை இருக்கும், கொஞ்சம் சோர்வு இருக்கும், பிளட் வெயிட் லாஸ் இருக்கும், பசிமூலம் இருக்கும், முக்கியமாக வயிற்றுக்குள்ள நீர் சேர்றது ஒரு முக்கியமான ஒரு சிம்டம்ஸாக இருக்கும். இதுக்கு வந்து காமன் கேன்சர் இல்லைனாலும் ஒரு குடிப்பழக்கம் ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கோ இல்லை வந்து ஹெப்பாட்டிடிஸ் பி இல்லை ஹெப்பாட்டிடிஸ் சி வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த கேன்சர் வரக்கூடிய தன்மை உண்டு. இது வந்து கேன்சர் கல்லீரல்லையே ஏற்படக்கூடிய கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றொரு வகை உண்டு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற உறுப்பில் இருந்து பரவுவது லிவருக்கு பரவுனா அது வந்து மெட்டாஸ்டாட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், மார்பக புற்றுநோய் வந்து லிவருக்கு பரவுறது, இல்லை கருப்பை வாய் புற்றுநோய் வந்து லிவருக்கு பரவுது, இல்லை வயிற்றுல இருக்கிற புற்றுநோய் வந்து லிவருக்கு பரவுது, இதெல்லாம் வந்து வேற உறுப்புலேருந்து கல்லீரலுக்கு பரவிருக்கு புற்றுநோய்னு சொல்லுவாங்க. கல்லீரல்லே ஏற்படக்கூடிய புற்றுநோய் வந்து லெஸ் காமன், அது வந்து ஆனால் குடிப்பழக்கமும் ஹெப்பாட்டிடிஸ் வைரஸும் ஒரு முக்கியமான காரணமாக
சார். இப்போ இந்த புற்றுநோய் பாதிப்பு ஒருத்தருக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதனிலிருந்து வெளிப்படுறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ அறுவை சிகிச்சை முறைகள் என்ன, அதே போல இந்த மருத்துவ அறுவை சிகிச்சை மூலம் இருக்க இன்னைக்கு வரக்கூடிய புற்றுநோய்களை முழுமையா அதனுடைய பாதிப்பை குணப்படுத்த முடியுமா சார்?
கண்டிப்பாங்க, மருத்துவ முறைகள் நிறைய இருக்கு. கேன்சருக்கு ஜென்ரலா பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை, கீமோதெரபி, ரேடியேஷன், ஹார்மோன் தெரபி, இம்யூனோதெரபின்ற நிறைய வகைகள் உண்டு. இதில் அறுவை சிகிச்சையில் நிறையவே மாற்றம் உண்டாயிருச்சு. எப்படின்னா முதல்லலாம் நம்ம வந்து ஒரு அறுவை சிகிச்சை வந்து முற்றிலும் லேப்ரோஸ்கோபி இல்லாமல் லேப்ரோட்டமின்னு சொல்லுவாங்க, வயிற்று மொத்தமாக பிரித்து உள்ளே இருக்கிற உறுப்புகள் மூலமாக எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதே வந்து ஒரு லேப்ரோஸ்கோபி மூலமாக அதை பண்ணுறது முழுமையாக அதே அளவு எடுக்கிறோம், ஆனால் தொலைவுக்கு மூலமாக முழுசாக எடுக்கிறோம், முழுமையாக எடுக்கிறோம். இதே மாதிரி தான் இந்த மார்பக புற்றுநோய் பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாம் வந்து மார்பகத்தை முழுமையாக எடுத்துக்கிட்டு இருந்தோம், இப்போ அந்த அளவுக்கு தேவையில்லை. இப்போ சின்ன கேன்சராக இருக்குது, ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 கேன்சருக்கெல்லாம் முழு மார்பகத்தை எடுக்கணும்னு அவசியமே இல்லை, அந்த கட்டியை மட்டும் எடுத்தாலே போதும். அதே மாதிரி சென்ட்ரல் நோட் பயாப்சியும் வந்தாச்சு. இப்போ முதல்லலாம் வந்து மார்பகத்தை முழுசாக எடுக்கும்போது ஆக்சிலால் இருக்கிற மொத்த நெறிக்கட்டி, அதாவது அந்த அப்பில் இருக்கிற மொத்த நெறிக்கட்டியுமே எடுத்துட்டு இருந்தோம். அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைட்ல இருக்கிற கையில கைக்கு வந்து நிறைய வீக்கம் உண்டாகிட்டு இருந்தது. ஸோ இப்போ சென்டினல் நோட் பயாப்சின்னு ஒன்று நடந்திருக்கு, அது மூலமா என்னன்னா பாதிக்கப்பட்ட நெறிக்கட்டியை மட்டும் எடுக்கிறோம். சோ இதனால குறைந்தபட்ச நெறிக்கட்டி எடுக்கிறதுனால அந்த சைட் கை வீக்கணும், அதனால வரக்கூடிய சிம்டம்ஸும் ரொம்ப கம்மியாயிருக்கு. ஸோ அட்வான்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து சர்ஜரியில நிறையவே வந்துருச்சு. குறிப்பா சொன்னா மினிமம் ஆக்சஸ் சர்ஜரி, லேப்ரோஸ்கோபி, ரொபாட்டிக்னு வந்துருச்சு. அடுத்து வந்து பிரஸ்ட் கன்சர்வேட்டிவ் சர்ஜரி, ஒரு ஆர்கனை மூசா எடுக்காம ஆர்கனை ப்ரிசர்வ் பண்ணி கட்டியை மட்டும் எடுத்து அந்த அதே ரேடிகாலிட்டியை மெயின்டைன் பண்றது தான் ஆர்கன் கன்சர்வேஷன் சர்ஜரின்னு சொல்லுவாங்க.
சார், இன்னைக்கு இந்த புற்றுநோய் ஒருவருக்கு வருவதற்கு முன்னாடியே செய்ய வேண்டிய தடுப்பு முறைகள் என்னென்ன, எதனாலெல்லாம் புற்றுநோய் வரும், இப்ப நம்ம புற்றுநோயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நம்ம பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அதாவது இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து நிறைய இந்த ப்ராசஸ்டு மீட், ஃபாஸ்ட் ஃபுட், ரொம்ப செடன்டரியான லைஃப் ஸ்டைல், ரொம்ப பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் கம்மியா இருக்கிறது. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணாலே கண்டிப்பா இந்த புற்றுநோயிலேருந்து நம்ம கொஞ்சம் வராம தடுக்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து டெய்லி பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்றது, அப்புறம் ஆல்கஹால் அவாய்ட் பண்றது, கரெக்டான பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்றதுனாலே நம்ம வந்து இந்த புற்றுநோய் வராம தடுக்க முடியும். இது இல்லாம நம்மளோட ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம், அது ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலம் ஒரு கேன்சர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டேஜை ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டறியும் மூலமாக நம்ம இன்னும் வந்து பெட்டரான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ முக்கியமானது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் நம்மளோட மெயின் குறிக்கோளாக இருக்கும்.
இன்றைய புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தில் இன்றைய இளைஞர்கள், இளம் பெண்கள், பொதுமக்களுக்கு தாங்கள் வழங்கக்கூடிய மருத்துவ ஆலோசனைகள் என்னங்கய்யா?
பொதுமக்களுக்கு நான் ஒரு சர்ஜிக்கல் ஆன்கோலஜிஸ்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து முக்கியமாக லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டாக மாற்றணும். நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது ஒரு முக்கியமான பங்காக இருக்கணும். காலையிலோ இல்லாட்டி சாயந்தரமோ வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு உடல் பயிற்சி கண்டிப்பாக தேவைப்படும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணணும், கரெக்டான ஸ்மோக்கிங், அப்புறம் வந்து இந்த குடிப்பழக்கம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இது தவிர்த்து கண்டிப்பாக எந்த ஒரு பெண்ணுமே வந்து 40 வயசு ஆயிடுச்சுன்னா ஸ்கிரீனிங் மேமோகிராமை மேற்கொள்ளுங்க. அது மூலமா நம்ம வந்து ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டறிவது மூலமா நம்மளோட வைத்தியத்தையே நம்ம வந்து நல்லாவே குணப்படுத்த முடியும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 கேன்சர்ஸ் எல்லாம் கண்டிப்பா வந்து முழுமையா குணப்படுத்த முடியும். ஸோ அதே மாதிரி கொலனோஸ்கோபி, 45 வயசு ஆண்களுக்கு வந்து ஆண்களோ பெண்களோ ஒரு கொலனோஸ்கோபி போறது மூலமா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜை பார்த்துக்கலாம். இதே வந்து இளம் பெண்கள் வந்து பேப்ஸ்மியர், அப்புறம் ரொம்ப வயதான ஆண்களுக்கு வந்து பிஎஸ்ஏ டெஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த ப்ராஸ்டேட் கேன்சருக்கு பிளட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, அதை பண்ணணும். இது இல்லாம கண்டிப்பா எந்த ஒரு 13-14 வயசு வந்து ஆண்களோ பெண்களோ HPV வேக்சினேஷன் கவர்மெண்ட்லயோ இல்லாட்டி நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயோ கண்டிப்பா மேற்கொள்ளுங்க. அதனால வந்து கருப்பை வளர்ச்சிக்குமே கண்டிப்பா வராம தடுக்கணும்.
சார், இது வரைக்கும் இன்றைய புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்துல புற்றுநோய் அப்படின்னா என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அதனுடைய அறிகுறிகள் என்ன, அதனுடைய பிரிவுகள், தற்பொழுது அதை கண்டறிவதற்கு இருக்கக்கூடிய மருத்துவ பரிசோதனை முறைகள் என்ன அப்படிங்கறத குறித்து மிக சிறப்பான, மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சார்.
நேர்களே, இதுவரை புற்றுநோய் வகைகளும் அதன் அறிகுறிகளை குறித்தும் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் ஜி சுரேந்தர்குமார் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.